الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون
صدق الله العظيم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகுக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனித இனத்தில் சிறந்த ஒரு சமூகமாக இறைவன் ஒருவன் என்பதை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்று குர்ஆனை நமது வாழ்வின் முன்மாதிரியாக வழிகாட்டியாக எடுத்து முஸ்லிம் என்ற அந்த கண்ணியமான கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழக்கூடிய நாம் ஏனைய சமூகங்களை போன்று இந்த உலகத்துடைய வாழ்க்கையை துன்யாவை நாங்கள் பார்க்க முடியாது. இது துன்யா, இது அழியக்கூடியது, நிரந்தரம் அற்றது. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எங்களுடைய மனித இனத்துடைய ஆரம்ப வாழ்க்கை எங்கு உருவாகியதோ அதுதான் முஸ்லீம்களாகிய நாம் நம்பியிருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனித இனத்துடைய ஆரம்பம், இந்த மனித இனம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆதம் ஹவ்வா என்ற இரண்டு பேர்களின் மூலம் இந்த உலகத்திலே உருவாகிறது. இந்த இரண்டு பேர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை சுவர்க்கத்திலே தான் ஆரம்பித்தது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும், எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும், எங்களுக்கென்ற அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். இதுதான் இஸ்லாமிய சமூகத்தையும் ஏனைய கொள்கைகள் சித்தாந்தங்களை நம்பி வாழ்கின்ற கொள்கைகளுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? நாங்கள் மறுமையை நம்பிய சமூகம். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையிலே உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது இந்த உலக வாழ்வு எங்களுடைய சொந்த இடமாகிய மனித இனத்தின் சொந்த தேசமாகிய மனித இனம் உருவாகிய அந்த சுவர்க்கத்தை நோக்கிய பயணமாகத்தான் இந்த உலக வாழ்க்கை அமைய வேண்டும். இதனால் இந்த வேதம் அல் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம், உலகத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், மனிதனுக்கு மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அழிவில்லாத முடிவில்லாத இன்பமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நோக்கி மனிதன் பயணிக்க வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும் என்பதை ஞாபகமூட்டுவதற்குத்தான் குர்ஆன் இந்த வேதத்தை அல்லாஹ் இறுதி வேதமாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்கிறார். கண்ணியமானவர்களை, இந்த அடிப்படையிலே மறுமையை நாங்கள் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும். மறுமை சம்பாத்தியம் இது முஸ்லீம்களாகிய எம்மை பொறுத்த மட்டில் இரண்டு அடிப்படையான விடயங்களை மையமாக கொண்டு அமைய வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் சட்டதிட்டங்களை விதியாக்கிய கடமையாக்கிய அல்லாஹ் இறைவன், இவனுக்கு இந்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. இரண்டாவது, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற சூழல், சமூகம், அது தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், இவர்களை இஸ்லாம் குர்ஆன் சமூகம் என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கின்றது. இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிறருக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், இவ்விரண்டிலும் ஒரு மனிதன் எப்போது இந்த இரண்டு விடயங்களையும் சமத்துவமாக பார்த்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒருவர் சரியாக செய்கிறார், ஆனால் இந்த சமூகத்துக்கு, மனிதர்களுக்கு, பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் கொடுக்க வேண்டிய உரிமைகளிலும் ஒரு மனிதன் குறை செய்கின்ற போது, தவறவிடுகின்ற போது, அந்த மனிதனால் உண்மையாக மறுமையை சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக அவனால் மாற முடியாது. இறைவனை திருப்திப்படுத்த வேண்டிய மனிதன், அதே நேரத்திலே இந்த உலகத்திலே அவனோடு சேர்ந்து வாழ்கின்ற குடும்பம், சமூகம், பிறர், இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே யாரும் யாருக்கும் அநியாயம் செய்து, யாரையும் ஏமாற்றி, அல்லது யாருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் சொத்துக்களையும் காணி பூமிகளையும் சுரண்டி இந்த உலகத்திலே வாழ முயற்சித்தால் நிச்சயமாக அந்த மனிதன் உலகத்தில் இறைவனை திருப்திப்படுத்திய ஒருவனாக கருதப்பட மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாமிய சட்டம் என்று சொல்கின்ற போது, மார்க்கம் என்று சொல்கின்ற போது, உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற எந்த காரியத்தை பார்த்தாலும், எந்த அமலை பார்த்தாலும், இரண்டு அமல்களில் ஒன்றாக இருக்கும். ஒன்று, அவன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை இபாதத் என்று நாங்கள் சொல்வோம். இரண்டாவது, மனிதர்களுக்கும் சமுதாயத்தினர்களுக்கும் அவர் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணிகள் கடமைகள். இது ரெண்டும் தான் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாத்தில் நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்களும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், இந்த இரண்டு பகுதிகளிலும் இஸ்லாம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய பகுதி, இஸ்லாம் அதிகமாக பேசுகின்ற பகுதி இபாதத் என்று சொல்கின்ற இறைவனுக்கு மனிதர்கள் செய்கின்ற கடமைகள் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்துடைய போதனைகள் வழிகாட்டல்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் 120% தான் இந்த உலகத்தில் மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 80% உலகத்திலே மனிதன் பிற மனிதனுக்கு, அது மனைவியாக இருக்கலாம், தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், தன்னை ஈன்றெடுத்த பெற்றோராக இருக்கலாம், தன்னோடு அண்டி பழகுகின்ற அயல் வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், தம்மோடு வியாபாரம் செய்கின்ற நண்பர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் இஸ்லாத்திலே அதிகமாக இருக்கிறது. அல் குர்ஆனில் வெறும் 6666 வசனங்களில் சுமார் 500 வசனங்கள் தான் ஒரு அடியான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. வெறும் 500 வசனங்களில் தான் அல்லாஹ் நோன்பையும் தொழுகையையும் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எனவே இஸ்லாம் என்பது ஒரு விரிவான மார்க்கம். மனித உரிமைகள், மனிதர்களுக்கு செய்கின்ற கடமைகளை எந்த மார்க்கமும் எந்த தத்துவங்களும் பேசாத அளவுக்கு இஸ்லாம் பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மனித உரிமைகளை மீறி உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதன் அவருடைய வாழ்வில் அவர் இபாதத்துக்கு பெரும்பாலான காலத்தை செலவழித்திருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் இந்த உலகத்தில் ஒரு சுவர்க்கவாதியாக அல்லது மறுமையை சம்பாதிக்கின்ற ஒருவராக அவர் கருதப்பட மாட்டார். அதே நேரத்தில் இன்னொரு மனிதர் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறார், மனைவியை திருப்திப்படுத்துகிறார், பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிறார், அண்டை வீட்டுக்காரர்களை திருப்திப்படுத்துகிறார், சமூகத்தை திருப்திப்படுத்துகிறார், ஆனால் அவரை படைத்த இறைவனை அவர் மறந்து விடுகிறார். அவருக்கு அறிவையும் செல்வத்தையும் இன்பங்களையும் வெகுமதிகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த இறைவனை மறந்து விடுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த மனிதர் இவரும் உண்மையாக மறுமையை நோக்கி பயணிக்கின்ற, மறுமைக்காக முதலீடு செய்கின்ற மனிதராக இவரும் கருதப்பட மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவார்களோ அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விடுவார். நான் யார் என்பதை மறந்து விடுவார், மறுமையை மறந்து விடுவார், கபரை மறந்து விடுவார், சுவர்க்கத்தை மறந்து விடுவார், மரணத்தையும் அவர் மறந்து விடுவார். ஏன்? அவர் இறைவனை மறந்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறான், சில மக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் இறைவனை மறந்தார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தார்கள். அதன் காரணத்தினால் நாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து அவர்களை அவர்களே மறக்கின்ற அளவுக்கு அவர்களை மறதியாளர்களாக நாங்கள் மாற்றிவிடுவோம். கண்ணியமானவர்களே, இப்போது இந்த மனிதன் மனம் போன கோப்பிலே உலகத்தில் வாழ ஆரம்பிப்பார். தொழுகையை மறந்து விடுவார், ஏனைய கடமைகளை மறந்து விடுவார். மனம் போன கோப்பிலே இவர் வாழ்கின்ற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இவருடைய முடிவு பாரதூரமான முடிவாக மாறிவிடுகிறது. கண்ணியமானவர்கள், இந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கை, நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்கின்றோம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. இறைவனுக்கு அடிப்படையில் நாங்கள் முஸ்லீம்களாக பிறந்த நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த கடமையை எங்களுடைய பிறப்பும் எங்களுடைய மரணமும் எங்களுக்கு உணர்த்துகிறது. கண்ணியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம், நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்த போது எங்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிமுடைய அடையாளம், இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய அடிப்படையான அடையாளம், அவர் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இதனால் தான் பாருங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தை உலகத்தில் பாவமான காரியங்களை காதினால் கேட்பதற்கு முன்னால், ஹராமாக்கப்பட்ட விடயங்களை காதினால் கேட்பதற்கு முன்னால், உலகமே தெரியாமல் ஒரு குழந்தை உலகத்துக்கு வருகிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்னவென்றால், அந்த குழந்தையுடைய வலது காதிலே அதான் சொல்லப்படுகிறது. தன்னுடைய பேர குழந்தைகளுடைய காதுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒலிக்கப்படுகின்ற, எங்களுடைய காதுகளினால் நாங்கள் கேட்கின்ற, வெற்றியின் பால் அழைக்கின்ற அந்த அழைப்பு அதான் என்று நாங்கள் சொல்கிறோம். அதைத்தான் ஒரு குழந்தையுடைய காதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக ஓத சொன்னார்கள். இடது காதிலே இகாமத்து சொல்வது சுன்னத்து குழந்தையுடைய. ஏன் சகோதரர்களே, பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, தொழுகை என்றால் யார் என்று தெரியாது. உன்னுடைய அடையாளம், நீ ஒரு முஸ்லிம், உன்னுடைய அடையாளம் தொழுகை என்பதை உணர்த்துவதற்காக பிறந்தவுடன் காதிலே வாங்கையும் அதானையும் இகாமத்தையும் நாங்கள் சொல்லி, நீ ஒரு முஸ்லிம், உன்னுடைய அடையாளம் தொழுகை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம், எங்களுடைய பிறப்பு. எங்களுடைய மரணம் என்ன சொல்கிறது? நான் உலகத்தில் தொழுதிருக்கலாம், அல்லது ஒரு சுஜூது கூட செய்யாதவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நான் மரணித்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் முஸ்லீமாக நான் பிறந்திருக்கிறேன், முஸ்லிமான தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் பிறந்திருக்கிறேன், ஆகவே நான் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் எனக்காக கடைசியாக செய்யப்படுகின்ற வணக்கமும் கொள்கை. மனிதனுடைய ஆரம்பம் பாங்கிலே ஆரம்பிக்கிறது, ஒரு மனிதனுடைய முடிவு தொழுகையிலே முடிகிறது. இது கிடைப்பட்ட காலத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக முஃமின்களாக வாழ்கிறோம், எங்களுடைய சுவர்க்கமா நரகமா என்று எங்களுடைய வாழ்வை தீர்மானிப்பது, அன்று நாங்கள் பிறந்த நேரத்திலே எங்களுடைய காதிலே ஊதப்பட்ட அதானில் ஆரம்பித்து எங்களுடைய ஜனாசா தொழுகையிலே எங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கை அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயது குழந்தை தன்னுடைய செயல்களை தானாக செய்கின்ற ஒரு பருவம். தானாக சாப்பிடுகிறார், தானாக குடிக்கிறார், தானாக தனது சகல தேவைகளையும் புரியக்கூடிய ஒரு வயதுதான் 7 வயது. கண்ணியமானவர்களே, பொதுவாக மார்க்க சட்டங்கள் ஒருவர் பருவ வயது அடைந்ததிலிருந்துதான் அவருடைய மார்க்க சட்டங்கள் ஆரம்பிக்கிறது, கடமையாக மாறுகிறது. ஆனால் ஒரு முஃமினுடைய அடையாளம் தொழுகை, அடிப்படையான அடையாளம் தொழுகை, அதை நிரூபிக்க வேண்டும், உணர்த்த வேண்டும், தொழுகையை பழக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபனாஉ ஸபா. ஏழு வயதாக பிறந்தவுடன் காதிலே அதானையும் இகாமத்தையும் சொன்னீர்கள், அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த குழந்தைக்கு ஏழு வருடம் நீங்கள் நேரம் கொடுத்து ஏழு வயதாக இருக்கின்ற போது தொழுமாறு கட்டளை இடுங்கள். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு முதலாவது அவன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படக்கூடிய வணக்கம் தொழுகை ஏழு வயதில் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஏழு வயதிலே தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும், சொல்ல பழக வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழு வயதாக ஒரு குழந்தை ஏழு வயதை அடைகின்ற போது தொழுமாறு சொல்லுங்கள். எனவே முதலாவது கடமை, உலகத்தில் கடமையாக்கப்பட்ட முதலாவது கடமை தொழுகை. ஏனைய கடமைகளை போன்று உலகத்தில் கடமையாக்கப்பட்ட கடமை அல்ல தொழுகை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அழைத்து ஏழு சுவர்க்கங்களையும் காட்டி அனைத்து நபிமார்களையும் சந்திக்க வைத்து, அனைத்து ரசூல்மார்களையும் சந்திக்க வைத்து, மலக்குமார்களை சந்திக்க வைத்து, மலக்குமார்களும் செல்ல முடியாத, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் செல்ல முடியாத ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நபி அவர்களை அழைத்து இந்த தொழுகையை விதியாக்கினார். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, எங்களுடைய அடையாளம் மாத்திரம் அல்ல தொழுகை. தொழுகை என்பது ஒரு வித்தியாசமான, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுடைய பயணத்துக்கு அழைத்து இறைவன் நேரடியாக ஏனைய கடமைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நபி அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தான். ஆனால் இந்த தொழுகையை அல்லாஹ் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து மிகவும் உயரமான ஏழாவது வானத்துக்கு அழைத்துத்தான் இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக ஆக்கினார். எனவே முதலாவது கடமை தொழுகை. முதலாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தொழுகை. மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஏழு வயதிலே சொல்லுங்கள், அந்த குழந்தை செய்யவில்லையா, சொல்லவில்லையா, தொழுவதற்கு பழகவில்லையா, பத்து வயதாக ஆகுகின்ற போது வகுரிபூஹும் அலைஹா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சில தண்டனைகளை சொல்லியிருக்கிறது, சில பாவங்களுக்கு இஸ்லாம் தண்டனைகளை சொல்லியிருக்கிறது. அந்த தண்டனையை தவிர வேறு விதத்தில் அந்த பாவத்தை செய்பவர்களை தண்டிக்க முடியாது. கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை விபச்சாரத்துக்கோ மதுவுக்கோ திருட்டுக்கோ அல்ல. கண்ணியமானவர்களே, முதலாவது தண்டனை பத்து வயதில் ஒரு குழந்தை சொல்லாத நேரத்தில் இஸ்லாம் சொல்கிறது, இஸ்லாமிய சட்டம் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்க வேண்டும். இஸ்லாம் அடிக்க சொன்னது, ஒருவரை அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் அடிப்பதற்கு அனுமதி வழங்கியது. ஒரு தகப்பன் தனது குழந்தைக்கு பத்து வயதிலும் தொழாத நேரத்தில் அங்குதான் அடிக்க வேண்டும் என்ற அனுமதியை இஸ்லாமிய சட்டம் கொடுத்திருக்கிறது. முதலாவது குழந்தைக்கு சொல்லப்பட வேண்டியதும் தொழுகைதான். தொழாத நேரத்தில் அந்த குழந்தைக்கு பத்து வயதிலே அந்த குழந்தை தொழாத நேரத்தில் நீங்கள் அடிக்க வேண்டும். எந்த குழந்தை ஏழு வயதில் தொழுமாறு கட்டளையிடப்பட்டு தொழாமல் பத்து வயதில் அந்த குழந்தைக்கு அடித்திருந்தால், பெற்றோர் அடித்து அந்த குழந்தைக்கு தொழுகையை பழக்கி இருந்தால் அந்த குழந்தை அவன் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் வாலிபனாக இளைஞனாக வாழ்கின்ற போது இன்னும் ஒருவருடைய உரிமையை சொத்தை பறித்து களவு எடுத்து அல்லது ஏமாற்றம் செய்து ஏதாவது தடை செய்யப்பட்ட விடயங்களை செய்து அவன் அங்கு தண்டிக்கப்பட மாட்டான். ஏன், 10 வயதிலே அந்த குழந்தைக்கு நான் அடித்து தொழுகையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், தொழக்கூடியவன் பாவியாக ஒரு நாளும் இருக்க மாட்டான். இஸ்லாம் தொழுகையின் மூலம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்றது. தொழுகையின் மூலம் குழப்பம் இல்லாத, குழப்பங்களில் ஈடுபடாத, பாவங்களில் ஈடுபடாத ஒரு சமுதாயத்தை தொழுகையிலிருந்து இஸ்லாம் உருவாக்குகிறது. எனவே 10 வயதிலே ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் எங்களுடைய குழந்தைகளின் மீது வைக்கின்ற இரக்கத்தை விடவும் அன்பை விடவும் நபி அவர்கள் குழந்தைகள் மீது அன்பு காட்டியிருக்கிறார்கள். அந்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், 10 வயதிலே நீங்கள் அடிங்கள் தொழவில்லை என்றார்கள். 10 வயதில் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் அடித்து ஒழுக்கத்தை தொழுகையை சொல்லிக் கொடுத்தால் 30 வயதில் அந்த குழந்தை யாரிடத்திலும் அடி வாங்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடாது. எனவே 10 வயதிலே ஈமானையும் தொழுகையையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்கள், இல்லை என்றால் அடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி பேசுகின்ற போது, நபிமார்கள் இந்த உலகத்தில் பல விடயங்களை செய்திருக்கிறார்கள், பல நனவுகளை செய்திருக்கிறார்கள். இந்த நபிமார்களை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய தொழுகையை விசேஷமாக பேசுகிறார். யஹ்யா அலைஹி ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், யஹ்யா அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது, மிஹ்ராபிலே தொழுது கொண்டிருக்கின்ற போதுதான் அவருக்கு வஹி கொடுக்கப்பட்டது என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். மரியம் ஈசா நபியின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது அவர்களுடைய கற்பை பற்றி பேசுகிறது, பண்பை பற்றி பேசுகிறது, ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது, நாகரீகத்தை பற்றி பேசுகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மரியம் என்ற பத்தினித்தனமான அந்த யுவதியின் தொழுகையை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். யா மரியம் உக்னுதி லி ரப்பிகி வஸ்துதி வர்கஈ மஅர் ராகிபீன். மரியமே, நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் தொழ வேண்டும். ஒரு நபியின் தாயாக வாழ்ந்த அந்த பெண்ணை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்ல வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்ட நபி, அவர்களும் தொழுதிருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பாடுகளை குர்ஆன் சொல்கின்ற நேரத்தில் ஈசா நபி அவர்கள் அவர்களுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது, அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா. அல்லாஹு தஆலா எனக்கு வசியத்து செய்திருக்கிறான், உபதேசம் செய்திருக்கிறான், சொல்ல வேண்டும், ஜகாத்தும் கொடுக்க வேண்டும். ஈசா நபியுடைய தொழுகையை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வருகிறார்கள். மனைவியையும் தனது மகன் இஸ்மாயிலையும் குழந்தையை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த பாலை வனத்திலே நீங்கள் மனைவியையும் அந்த பிள்ளை இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு மீண்டும் நீங்கள் உங்களுடைய ஊர் பலஸ்தீனுக்கு போக வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 துஆக்களை கேட்டார்கள். 2 துஆக்கள், அதில் முதலாவது தான் வாழ்கின்ற தன்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் வாழ இருக்கின்ற அந்த தேசம், கண்ணியமானவர்களே, உலகத்திலே முஸ்லிம்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை போன்று, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பதை போன்று, தான் வாழ்கின்ற தேசத்தையும் நேசிக்கின்ற தேசப்பற்றுள்ளவனாகவும் வாழ வேண்டும் என்பதை அரசாங்கமும் நாட்டு சட்டமும் சொல்வதற்கு முன்னால் குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு போகின்ற போது, அங்கு முதலாவது அவர்கள் மனைவிக்கும் பிள்ளைக்கும் துஆ செய்யவில்லை, அவர்கள் செய்த துஆ ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இப்போது என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் இந்த மக்காவிலே வாழப் போகிறார்கள், இந்த மக்கா என்ற தேசத்தை பாதுகாப்புள்ள ஒரு தேசமாக, பாதுகாப்புள்ள ஒரு பூமியாக இந்த பூமியை மாற்று என்று தேசத்துக்காக ஒரு நபி தான் வாழ்கின்ற வாழ இருக்கின்ற அந்த தேசத்துக்காக செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தேசத்துக்காக துஆ செய்ய வேண்டும். தேசிய தினத்தின் மூலம் தமது ஆனந்தத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது, அது ஒரு இபாதத் என்பதை வலியுறுத்துவதற்காகவும், அல்லாஹு தஆலா ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் வாழ்ந்த தேசத்தை பாதுகாப்புக்குரிய தேசமாக மாற்றிவிடு என்று துஆ செய்ததை அல் குர்ஆனில் நமக்கு படித்து தருகிறார். இரண்டாவது தனது தேசத்துக்கு துஆ செய்தார்கள். முதலாவது, யா அல்லாஹ், நான் வாழ்கின்ற தேசத்தை பாதுகாப்புக்குரிய தேசமாக, சமாதானத்தோடு, விட்டுக் கொடுப்போடு, சுதந்திரத்தின் காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, இந்த ஊரை பாதுகாப்புக்குரிய ஊராக ஆக்குவாயாக என்று முதலாவது பாதுகாப்பை, தேசிய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். இரண்டாவது ஒரு துஆ கேட்டார்கள், வர்சும் அஹ்லஹு மினத் தமரார், ஒரு நாடு மறுமலர்ச்சியாக இருக்கிறது என்பதற்கு இரண்டு அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்க வேண்டும். நாட்டில் வாழ்கின்ற பிரஜைகள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த நாடு மறுமலர்ச்சியிலே இருக்கிறது என்பதற்கு முதலாவது அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது அல்லாஹ்விடத்தில் தேசத்துக்காக துஆ செய்கின்ற போது பாதுகாப்பை கேட்டார்கள். இரண்டாவது, அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும். எப்போது ஒரு நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போகிறதோ அந்த நாட்டிலே, அந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்படும். இது உலகம் ஏற்றுக்கொண்டு குர்ஆன் சொன்னது, எந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையோ, எந்த ஊரில் பாதுகாப்பு இல்லையோ, நிம்மதி இல்லையோ, அந்த ஊரிலும் அந்த நாட்டிலும் அபிவிருத்தி இருக்காது. இதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தேசத்துக்காக துஆ செய்கின்ற போது பாதுகாப்பை கேட்டார்கள், இரண்டாவது அபிவிருத்தியை கேட்டார்கள். பாதுகாப்பு இருந்தால் அபிவிருத்தி இருக்கும், பாதுகாப்பு இல்லை என்றால் அபிவிருத்தி இருக்காது. இந்த அரசியல் சட்டத்தை குர்ஆன் நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனில், அதற்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவின் மூலம் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எனவே இந்த இரண்டு விடயங்களும் எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாடுதான் உண்மையாக சுதந்திரம் பெற்ற நாடு. இந்த இரண்டு விடயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாட்டுக்காக தேசத்துக்காக துஆ செய்ததன் பின்பு தனது குடும்பத்துக்காக ஒரு துஆ செய்தார்கள். அதுதான் இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய அபிவிருத்தி, இறைவனுடைய பரக்கத்துகளை செழிப்புகளை உலகத்தில் உருவாக்குகின்ற ஒரு வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு சமூகம் பாதுகாப்பாக வாழ வேண்டுமா, அபிவிருத்தியோடு வாழ வேண்டுமா, அந்த சமூகம் எதை செய்ய வேண்டும்? அதனால் தான் மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள், இஜ்அல்லி முகீமஸ்ஸலா, தொழுகையை முறையாக நேரத்துக்கு சரியாக தொழக்கூடிய ஒருவனாக என்னை ஆக்குவாயாக. கண்ணியமானவர்களே, அமல்களில் குறை செய்கிறோம். ஒரு நாட்டுடைய ஆட்சியை, பொருளாதாரத்தை, பாதுகாப்பை அல்லாஹ் முடிவெடுப்பது அந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய அமல்களை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவெடுக்கிறார். இதை குர்ஆன் சொல்கிறது. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை தொழுகை. இதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேசத்துக்காக துவா செய்துவிட்டு, நாட்டுக்காக துவா செய்துவிட்டு, பாதுகாப்பும் வேண்டும், அபிவிருத்தியும் வேண்டும். அந்த பாதுகாப்பையும் அபிவிருத்தியையும் உருவாக்குகின்ற சாதனம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதுதான் தொழுகை. யா அல்லாஹ், என்னையும் தொழுகையாளியாக ஆக்கிவிடு. என்னுடைய குடும்பம், பிள்ளைகள், என்னுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களையும் தொழுகையாளியாக ஆக்கிவிடுவாயாக என்று. மூன்றாவது, தொழுகைக்காக தொழுகையாளியாக மாற வேண்டும். அந்த தொழுகையின் மூலம்தான் அபிவிருத்தி உண்டாகும், பரக்கத் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். உலகத்தில் உருவாகுகின்ற அபாயமான, ஆபத்தான விடயங்கள், ஆபத்தான நோய்கள் உலகத்தை விட்டும் இல்லாமல் போகும். தொழுகையினால் எதையும் உருவாக்கலாம், இறைவனின் அன்பை உருவாக்கலாம், இறைவனின் பொருத்தத்தை உருவாக்கலாம். இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மானக்கேடான விடயங்களை தொழுகையின் மூலம் போக்கலாம் என்பதற்காக தேசிய பாதுகாப்பையும் தேசிய அபிவிருத்தியையும் அல்லாஹிடத்தில் கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை கேட்டார்கள். என்னை தொழுகையாளியாக, என்னுடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை, என்னுடைய பரம்பரையில் உருவாகுகின்றவர்களை தொழுகையாளியாக மாற்றிவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். எனவே நாட்டுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவோம். தேசிய கொடிகளை உயர பறக்க விடுவோம். பரவாயில்லை, நமக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பையும் அபிவிருத்தியையும் பாதுகாக்கின்ற, பாதுகாப்பை உருவாக்குகின்ற, அபிவிருத்தியை உருவாக்குகின்ற அந்த தொழுகையுடைய விடயத்தில் நானும் நீங்களும் குறை செய்வோம் என்றால், குறை விடுவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எப்போது ஒரு மனிதன் தொழுகையை விட்டும் தூரமாகிறாரோ, தொழாமல் விட்டு விட்டு தொழுகிறானோ, அல்லது தொழுகை இல்லாமல் வாழ்கிறானோ, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு முதலாவது அவனுடைய உள்ளத்தில் இருந்து மரணத்துடைய அச்சத்தையும், கபருடைய அச்சத்தையும், நரகத்துடைய அச்சத்தையும் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், பிற்காலத்தில் சில மக்கள் உருவாகுவார்கள், சில மனிதர்கள் உலகத்திலே வாழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையை உதாசீனம் செய்வார்கள், தொழுகையை உதாசீனம் செய்வார்கள், தொழ மாட்டார்கள். அதன் காரணத்தினால் அவர்களை நாங்கள் மனோ இச்சைகளை, மனோ இச்சைகளுக்கு அடிமையாக அவர்களை நாங்கள் மாற்றிவிடுவோம். அதன் காரணத்தினால் நினைச்சதை எல்லாம் அவர்கள் செய்வார்கள், நினைத்த பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள், நினைத்த அநியாயங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அவர்களை அவர்கள் மறந்து விடுவார்கள், அவர்களை அவர்கள் மறந்து விடுவார்கள். ஏன்? அவர்கள் இறைவனை மறந்து விட்டார்கள். இறைவனுக்கு அடிப்படையில் செய்கின்ற தொழுகையை மறந்த காரணத்தினால் நாம் அவர்களையே அவர்களை மறக்க வைத்துவிட்டோம். நான் யார் என்பதை மறந்து விடுவார்கள், எனது நோக்கம் என்ன என்பதை மறந்து விடுவார்கள், மறுமைக்கு பின்னால் மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடுவார்கள். அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தோல்வியை, நஷ்டத்தை, கேவலத்தை சந்திப்பார்கள், சந்திப்பார்கள் என்று தொழுகை இல்லாதவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நலவுகளை உண்டாக்குகிறது. எங்களுடைய நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு அபிவிருத்தியை பலப்படுத்துவதை போன்று, உருவாக்குவதை போன்று எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் இந்த தொழுகை உருவாக்குகிறது. ஏன் தொழுகின்ற ஒரு மனிதனுடைய தோற்றத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், இஸ்லாம் சொல்கிறது, தொழுகின்ற மனிதனுடைய உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகின்ற போது அவன் உடுக்கின்ற ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் தொழுகின்ற இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, இப்படி நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு நாளைக்கு 5 தடவைகள் தொழுகின்ற மனிதன், 5 தடவைகளும் அவனுடைய உடம்பையும் அவனுடைய உடுப்பையும் அவன் தொழுகின்ற இடத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கின்றான். ஆடையும் உடம்பும் தொழுகின்ற இடமும் அசுத்தமாக இருந்தால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இங்கு பாருங்கள், இஸ்லாம் ஒழுக்கத்தை படித்து தருகிறது, சுகாதாரத்தை படித்து தருகிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழுகின்ற போது இதை சிந்திக்க வேண்டும். இந்த தொழுகை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் வுது செய்ய வேண்டும். குறைந்தது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைகளை மாத்திரம் தொழக்கூடிய ஒருவனாக இருந்தால், ஒரு நாளைக்கு 5 தடவைகள் அவனுடைய முகத்தை அவன் கழுவுகின்றான். கைகளை கழுக வேண்டும், காலை கழுக வேண்டும், தலையில் படிந்த தூசிகளை தண்ணீரின் மூலம் தடாவி அந்த தூசிகளை போக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதை செய்வதன் மூலம் நன்மையும் கிடைக்கிறது, உலகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இன்று பாருங்கள், இப்போது நாங்கள் வாழ்கின்ற இந்த வாரம், உலகத்தில் மிக பயங்கரமான ஒரு நோய் பரவிக்கொண்டிருக்கிறது. மருந்து கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. என்ன சொல்கிறார்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாயையும் மூக்கையும் மறைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்கிறது, ஒரு தொழுகையாளி அன்றாடம் தொழுகின்ற போது அவன் வுது செய்ய வேண்டும். வுது செய்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை, அவன் வாயை தண்ணீரினால் கொப்பளிக்க வேண்டும். அங்கே கிருமிகள் சுற்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு தடவை அல்ல, 5 நேரம் தொழுகின்ற போது 5 தடவைகள் அவன் வாயை கழுவுகின்றான். இன்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள், இந்த கிருமியை விட்டும் இந்த நோயை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அதற்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் அரை மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய கைகளையும் மூக்குகளையும் வாய்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். இஸ்லாம் தொழுகை கடமையாக்கிய நேரத்தில் புதுவை கடமையாக்கியது. இஸ்லாம் சொன்னது, உன்னுடைய மூக்குக்கு நீ கழுகுகின்ற போது மூக்குக்குள்ளே தண்ணீரை செலுத்தி மூக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்து நீ செய்துவிட்டு வா, அப்போதுதான் நீ தொழ வேண்டும். வாயை சுத்தமாக வைத்துக்கொள், மிஸ்வாக் செய்து கொள், அதற்கு பின்னால் தான் நீ தொழ வேண்டும். அந்த இஸ்லாம் தொழுகையை சொல்வதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை சொல்கிறது, ஆரோக்கியத்தை சொல்கிறது, சுகாதாரத்தை படித்து தருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அடிக்கடி பொது இடங்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், வைத்திய சாலைகளில், போலீஸ் நிலையங்களில், வங்கிகளில், பொதுமக்கள் புலங்குகின்ற இடங்களில் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் அடிக்கடி உங்களுடைய உள்ளங்கையை கழுவிக்கொள்ளுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இரவில் தூங்கி காலையில் முழித்தால் அவர் வுது செய்வதற்கு முன்னால் 2 கைகளையும் நன்றாக தேய்த்து கழுக வேண்டும். ஏனென்றால் அவர் இரவில் தூங்குகின்ற போது அவருடைய கை எந்த இடத்தில் இருந்தது, எந்த இடத்தில் கிருமிகள் உருவாகுமோ அந்த இடத்தை அவர் அறியாமல் தொட்டிருக்கலாம். ஆகையால் நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்துக்கு விஞ்ஞானத்தையும் உலகத்துக்கு மருத்துவத்தையும் அடையாளப்படுத்திய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், காலையில் எழுந்தவுடன் கற்களை துலக்குவதற்கு முன்னால் உங்களுடைய 2 கைகளையும் கழுவ வேண்டும். இதனால் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய மதுஹபுடைய கருத்து பிரகாரம் காலையில் எழுந்தவர்கள் கட்டாயம் 2 கைகளையும் கழுவிவிட்டுத்தான் வுது செய்ய வேண்டும். எனவே இந்த தொழுகை எமக்கு பண்பாட்டை படுத்தி தருகிறது, ஆடை ஒழுங்கை படுத்தி தருகிறது, நாகரீகத்தை சொல்லித் தருகிறது, சுத்தத்தை சொல்லித் தருகிறது, ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது, ஆரோக்கியத்தை சொல்லித் தருகிறது. எனவே ஐந்து நேர தொழுகைக்காக வருகின்ற போது உது செய்து கொண்டு வருவது எங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது. கிருமிகள் எங்களை நெருங்குவதற்கு சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. ஐந்து தடவைகள், ஒரு தடவைகள் இல்ல, ஐந்து தடவை முகத்தையும் கழுகிறோம், கையையும் கழுகிறோம், தலையையும் மசகு செய்கிறோம், குதிகால்களையும் கழுகிறோம். தொழுகையிலே விஞ்ஞானம் இருக்கிறது, தொழுகையிலே ஆன்மீகம் இருக்கிறது, தொழுகையிலே ஆரோக்கியம் இருக்கிறது. தொழுகின்ற பொது சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 17 தடவைகள் நாங்கள் ருக்கு செய்கிறோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாம் செய்ய சொன்னது, இன்று ஆரோக்கியத்துக்காக யோகா என்ற பெயரிலே, ஜிம் என்ற பெயரிலே போய் பார்த்தால் விளங்குகிறது. அங்கே அவர்கள் ருக்குவிலே இருக்கிறார்கள். இஸ்லாம் சொன்னது, உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ருக்குவிலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். யோகாவிலே காலை தூக்குகிறார்கள், கையை தூக்குகிறார்கள், உடம்பை புரட்டுகிறார்கள், காலை வளைக்குகிறார்கள், அது இபாதத் அல்ல, அமைதியாக இருக்கிறார்கள். இஸ்லாம் சொன்னது, ருக்குவிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வை தக்பீர் செய்ய வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும். ஏன் தக்பீர் செய்ய வேண்டும் என்றால், ருக்குவிலும் சுஜூதிலும் நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் செய்ய வேண்டும் என்ற ஒன்று இல்லை என்றால், நீங்கள் காலம் தன்னுடைய சொண்டினால் மரத்தை கொத்துவதை போன்று வேகமாக தொழுது விடுவீர்கள். இஸ்லாம் சொல்கிறது, தொழுகின்ற போது நீங்கள் அமைதியாக தொழ வேண்டும். அமைதியாக இருப்பதும் ஆரோக்கியம், அமைதியாக இருப்பதும் ஆரோக்கியம். உலக சோனிகளை மறந்து, வேலை பணுக்களை மறந்து, கண்ணை மூடிக்கொண்டு அதிகாலையில் எழுந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்துக் கொண்டு யோகா செய்கிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது, உன்னுடைய இரவு, உன்னுடைய காலை நேரம் ஆரம்பிக்கின்ற போதும் தொழுகை, இரவு ஆரம்பிக்கின்ற போதும் தொழுகை, இரவு முடிகின்ற போதும் ருக்குவும் சுஜூதும் செய்கிறோம். அதில் மனதுக்கு எங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, மன நிம்மதி கிடைக்கிறது, ஆரோக்கியம் முதுவிலே ஆரோக்கியம் கிடைக்கிறது, தொழுகையிலே மன நிம்மதி கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 17 தடவைகள், ஒரு நாளைக்கு 34-35 தடவைகள் சுஜூது செய்கிறோம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. யாரு தனது தலையை நிலத்தில் வைப்பார்களோ அவர்களுடைய உடம்பில் இரத்தம் ஓடக்கூடிய அந்த முறையிலே சரியான ஒரு முறை ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியம் மென்மேலும் பலமாக மாறுகிறது. இரத்த ஓட்டத்தை சரியாக நரம்புகளுக்கு செல்வதற்கு, நரம்புகளுக்கு இரத்தம் சரியான முறையில் செல்வதற்கு சுஜூது காரணமாக இருக்கிறது. சுஜூ செய்வதனால் எங்களுடைய செமிபாட்டு, நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டுடைய செமிபாட்டுடைய அந்த நிலை சீராக மாறுகிறது. இரத்த ஓட்டம் சரியான முறையிலே அங்கே ஓட ஆரம்பிக்குகிறது, நாங்கள் செய்கின்ற சுஜூதினாலும் ருக்குவினாலும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கும் அல்லாஹ் தொழுகையுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் அவனுக்கு செய்கின்ற கடமையை உணர்த்துகிறான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம், அங்கு அல்லாஹுவை நாங்கள் புகழ்கிறோம், அல்லாஹுவை பெருமிதப்படுத்துகிறோம். சலாம் கொடுக்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் சலாம் கொடுக்கிறோம். தொழுகையில் அல்லாஹ் இரண்டு விடயங்களை சொல்லித் தருகிறார். தொழுகையுடைய ஆரம்பம் அல்லாஹு அக்பர், அல்லாஹுக்கு நாங்கள் செய்கின்ற கடமை. தொழுகையுடைய கடைசி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எங்களுக்கு பக்கத்திலே இருப்பவருக்கு நாங்கள் சலாம் சொல்கிறோம், துஆ செய்கிறோம். உனக்கு பாதுகாப்பு உண்டாக வேண்டும், உனக்கு சாந்தி உண்டாக வேண்டும், உனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லித்தான், சலாம் கொடுத்துத்தான் தொழுகையை விட்டும் வெளியேறுகிறோம். எனவே தொழுகையிலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தக்பீர் உணர்த்தி காட்டுகிறது. மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடமையை சலாம் எமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது மற்றவர்களுக்கு செய்கின்ற கடமைகளை பேணுவதும் இஸ்லாம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக பேணி செய்வதும் இஸ்லாம். இந்த இரண்டையும் செய்வதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற மறுமைக்கான முதலீடு. எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமைதான் தொழுகை என்பது. தொழுகைதான் எம்முடைய அடையாளம், தொழுகைதான் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னம். தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை குழப்பமான ஒரு வாழ்க்கையாக, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக, அபிவிருத்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக, பரக்கத் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய முடிவுகள், நாம் வீட்டிலே காலப்போக்கில் நான் யார் என்பதை நான் மறந்து விடுவேன். ஏன்? நான் இறைவனுக்கு செய்கின்ற தொழுகையை மறந்த காரணத்தினால். எனக்கு கண்ணையும் பார்வையையும் காதையும் செவிப்புலனையும் தந்த இறைவனை மறந்த நான் நிச்சயமாக ஈட்டில் நான் யார் என்பதையும் மறந்து மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து எங்களுடைய முடிவு மரணமாக மாறிவிடும். எனவே வல்லநாயகம் அல்லாஹு தஆலா இந்த தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் ஏனைய கடமைகளில் நாங்கள் குறை வைத்தாலும் எங்களை அடையாளப்படுத்துகின்ற, பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் எம்மை அடையாளப்படுத்துகின்ற இந்த தொழுகையை பேணுதலாக கொள்வது, இறைவனுடைய பொருத்தத்தை பற்றி சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் ஆசியர்வானாக. யாழ்வோட பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வோட மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உடைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆசியர்வாயாக.